السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم ربنا لك الحمد حمدا كثيرا طاهرا طيبا مباركا فيه كما ينبغي لجلال وجهك ولعظيم سلطانك ومجدك. سبحانك لا نحصي ثناء عليك، أنت كما أثنيت على نفسك. وصلوات ربي وسلامه على سيدنا وسندنا وحبيبنا وقرة أعيننا محمد خاتم النبيين إمام الأنبياء وسيد المرسلين، وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الغر الميامين، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين. أما بعد، اتحاد الكليات العربية من كوناكل فردت தலைவர் உஸ்வா ஹசனா மதரசாவின் உதவி அதிபர், சரியோ பிழையோ தெரியல, உதவி அதிபர் தான், உதவி அதிபர் ஷேக் உபைதுல்லா அவர்களே, ஹசரத் அவர்களே, உபைதுல்லா ஹசரத் அவர்கள் 30 ஆண்டுகளுக்கு முன் மாணவ மன்றத்திலே ஆற்றுகிற உரைகளை கேட்டு ரசித்த நான் 30 ஆண்டுகள் கழித்து இன்று அவருடைய சத்துள்ள உணர்வு பூர்வமான உணர்ச்சி பூர்வமான கருத்தாளமிக்க பேச்சொன்றை கேட்டது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. 1987 ஆம் ஆண்டு அவர்கள் நாங்கள் ஓதிய ஜாமியா ரஹ்மானியாவிலிருந்து வெளியேறியவர்கள். அந்த காலத்திலே நாம் 3ஆம் வகுப்பிலே இருந்து கொண்டிருந்தோம். அதுக்கு பிறகு அவருடைய உரைகள் எதையும் கேட்கிற வாய்ப்பு எமக்கு கிடைக்கவில்லை. அது எங்களுடைய இத்திஹாதுல் குல்லியாத்தில் அரபியாவின் பொதுச் செயலாளர் மௌலவி ஜாஃபர் ஹசரத் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் ரஹ்மானியாவில் சற்று வெளியேறிய ஒரு பெரிய மனிதர், நாட்டிலே பல நிறுவனங்களுக்கு தொண்டாற்றிக் கொண்டிருப்பவர், ஆண்களுக்கு மட்டும் என்பதல்ல பெண்களுக்காகவும் தொண்டாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகத்தான மனிதர். அவரையும் இந்த இடத்திலே கண்ணியமாக விளிக்கிறேன். அவருடைய சேவைகளுக்கு இந்த இடத்திலே எல்லோரும் சேர்ந்து ஒரு நன்றி தெரிவித்தால் நன்றாக இருக்கும். எல்லோரும் உரத்த குரலிலே ஜஸாகுமுல்லாஹு கைரா சொல்லுவோம் என்ற அந்த மாதிரி மக்கள் வாழ வேண்டும். எங்களால அவங்களுக்கு செய்ய முடியுமானது இந்த துவா மட்டும்தான், வேற என்ன செய்யல, ஆயுள குடி கொடுக்க ஒன்றும் செய்யலாது. சரி, இந்த மதரசாவின், அதாவது நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற மதரசா குல்லியா நூரியாவின் கௌரவ அதிபர் மௌலவி முனவர் அவர்களே, மேலையிலே இந்த ஊரை மற்றொரு மதரசா பத்ரியாவின் அதிபர் அவர்கள் இருக்கிறார்கள் மௌலவி சுலைமான் ஹபரத் அவர்களே, கொழும்பு பிராந்திய இத்திஹாதின் தலைவர், இந்த போட்டி பரீட்சை நிகழ்ச்சிக்கு பொறுப்பாக இருந்த குழுவின், அது குழு பரீட்சை குழு என்பதை விட புலனாய்வு குழு என்று சொன்னால் ரொம்ப பொருத்தமாக இருக்கு. இந்த புலனாய்வு வேலை பார்த்திருக்கிறாங்க, ஒன்றா இருந்திருக்கிறாங்க, என்னத்துக்கு வந்தது யாருக்கும் தெரியாது. ஆகவே பரீட்சை குழு என்பதை விட ஒரு புலனாய்வு குழு என்று சொன்னால் ரொம்ப பொருத்தமா இருக்கும். அதனால தரம் குறைத்து சொல்ல இல்ல, ரொம்ப அந்த மாதிரியான ஒரு வேலைய அவங்க செய்யறதுக்கும் தகுதியானவர்கள் என்பதை சொல்கிறேன். அந்த பருவத் அசுரத்தவர்களே, முன்னணியில் இருக்க இந்த நிகழ்ச்சிகளை நெறியாளர்கள் செய்யக்கூடிய ஆளின் பிறந்தகை, அவருடைய பெயர் என்னவென்று தெரியவில்லை. இங்கே மேடையில் வீட்டிருக்கக்கூடிய ஏனைய மதரசாக்களின் உஸ்தாத்மார்களே, முன்னணி முகங்கள் முன்னே இருக்கிறீர்கள், நீங்கள் அனைவரும் பெயர் சொல்லி விழிக்க வேண்டிய தகுதியுள்ளவர்கள். ஒவ்வொருவராக பெயர் சொல்லி கூப்பிடும் அளவுக்கு நேரம் இடம் கொடுக்காது. சஃப்தி மதுரத்தில் இருக்கிறார்கள், இப்ராஹிம் மதுரத்தில் இருக்கிறார்கள், சுஃபியா மதுரத்தில் இருக்கிறார், பல பேர் இருக்கிறீர்கள். சஃப்தி மதுரத்தவர்கள் எல்லாம், உபைதுல்லா மதுரத்தவர்கள் எல்லாம் ஒரே வகுப்பும் 1987 ரஹ்மானியாவிலிருந்து வெளியேறியவர்கள். அக்கம் பக்கத்து படுக்கைகளில் இருந்தவர்கள். தஃப்ஸி மஸ்ஹரத்துடைய விசேஷம் என்றால் அவருக்கு ஜஞ்சானி நல்ல பாடம். ஜஞ்சானி பாடத்துக்கு எடுத்து அசர்வுக்கு கேள்வி கேட்டீங்கன்னா ஜஞ்சானி அவருக்கு முழுமையா பாடம், இப்பவும் பாடமாக தான் இருக்கும். ஏனென்றால் அவர் அதை இன்று வரைக்கும் மனப்பாடமாக வச்சிருப்பார். நாங்கள் ஜஞ்சானி ஓதுற காலத்தில் அவருக்கு தான் போவோம் அதிகமாக. உபைதுலாகரத்தில் போவோம். லுகா அரபியா நல்லம் அவர் அவர் அந்த காலத்திலேயே தீவுன் ஹசன் அசுரத்தோட கடிதம் எழுதுவார். இப்னு அப்பாஸினுடைய மதரசாவுடைய உஸ்தாத் இருக்கிறாரே, அவர் அப்ப பாஜியான ஓதுற காலம். அந்த காலத்தில் இவர் கடிதம் எழுதுவார். இதெல்லாம் சுக செய்தி விசாரிக்கிற கடிதங்கள் என்பதற்கு அப்பால் மொழியை வளர்த்துக் கொள்வதற்கான முயற்சிகள் என்று சொல்லலாம். நான் விழித்து முடியவில்லை, பயப்படாதீங்க, தான் வாரம் ஓடுங்கிற. ஏனென்றால் அந்த இடத்துல மாணவர்கள் இருக்கிறீர்கள், மாணவர்கள் தமது முயற்சிகளை எப்படி முடுக்கிவிட வேண்டும் என்பதை சொல்லுங்கள் என்று தான் அழைத்தார்கள். அதனால் விழிக்கும் போதே ஒவ்வொருவரையும் சொல்லி காட்டுகிறேன். அவர்கள் எல்லாம் இந்த நிலைக்கு வந்தது வெறும் இரவோடு இரவாக ஏதோ ஒரு வேலையை செய்துவிட்டு வந்தவர்கள் அல்ல. 20, 30, 40 ஆண்டுகள் அவர்களுடைய வியர்வை சிந்தப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய நேரம் செலவழிக்கப்பட்டிருக்கிறது, சக்தி பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது, காலமும் நேரமும் அவர்களிடத்திலே அவர்கள் வேலை வாங்கினார்கள் அவற்றை கொண்டு என்பதுதான் உண்மை. ஆகவே அவர்களெல்லாம் இப்படி தம்மை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இருந்த அன்றிருந்த போதுமான வழிகளை இனம் கண்டு முயற்சித்தவர்கள். அவர் அப்படி லுகா அரபியா நல்ல எழுதுவார். அவற்றை போய் நப்புகளுக்கு அர்த்தம் கேட்கலாம், நல்ல சொற்கள் கேட்கலாம். சத்தி மதுரத்தில் போன ஜஞ்சானி சொல்லி தருவார். அது அது ஒரு தனியான பாணி. ஆனால் அவரத்துல ரொம்ப கவனமா போகணும், அவரது மூடறிஞ்சி போகணும். அவர் சொல்லித்தாரது ஒரு அல இன்றும் அந்த உடம்பு அசைவு வைதா உசீல கஸ்ரத்து மா பாதா ஒய்தத்தில் வாவுல் மஹ்ரூஃபத்துல் வரா. அது இந்த எனக்கு பாடம் அது இத ஜித்தமா தானி அவ்வளி முபாரை தபால ஒத்தபால அந்த ஒரு அலாதியா அதெல்லாம் இருந்தா ஒரு 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 மனிதனுக்கு அதில் இருக்கிற ஆசை, அந்த ஜஞ்சானியில் அவருக்கு இருக்கிற ஈடுபாடு, அது அவர் பாடமாக்கி இருக்கிற முறை, அது அடுத்தவர்களுக்கு ஒப்புவிக்கிற அழகு, அதெல்லாம் ஒரு அலாதி. ஆகவே அவர் இந்த இடத்தில் இருக்கிறார். நிறைய உஸ்தாதுமார்கள் இருக்கிறீர்கள். இவர்களுக்கு பின்னே நிறைய மாணவர்கள் இந்த போட்டி நிகழ்ச்சியிலே போட்டி பரீட்சையிலே கலந்து கொண்ட மாணவர்கள் உங்கள் எல்லோரையும் இந்த இனிய காலை பொழுதொன்றில் சந்திப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி, உங்களுக்கும் மகிழ்ச்சியாகவே இருக்கும் என்று நினைக்கிறேன். அல்லாஹாலா எங்கள் அனைவருடைய இந்த சந்திப்பை அவனுடைய பொருத்தத்துக்குட்பட்ட சந்திப்பாக ஆக்கி வைப்பானாக. எங்களையும் உங்களையும் அவனின் அன்பில் ஒன்று சேர்ந்த கூட்டத்திலே சேர்த்துக் கொள்வானாக. இந்த சந்தர்ப்பம் ஒரு இந்த பிரதேசத்து இத்திஹாதுல் குல்லியாத்தின் 3 ஆண்டு நிறைவும் பரிசளிப்புமாக இருக்கிறது. இரு பெரும் விழாக்கள் ஒரு சேர ஒரே மேடையில் அரங்கேறுகிற சந்தர்ப்பம். 3 ஆண்டுகளாக ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பணியை செய்து இந்த 3வது ஆண்டு 4ஆம் வகுப்பு தரம் 4 இருக்கிற மாணவர்களுக்கு இடையிலே ஒரு போட்டி நடத்தியிருக்கிறார்கள். 3 பாடங்கள், 3 பாடமும் ஒன்று ஹதீஸ், மற்றது ஃபிக்ஹ், மற்றது லுகா அரபியா, சர்ஃபு நஹ்வு எல்லாம் இருக்கு. முக்கியமான 3 பாடங்கள். 4ஆம் வகுப்பை தெரிவு செஞ்சதுக்கு எதுவும் காரணம் இருக்காது. நான் உரையாற்ற வரவில்லை, உரையாட வந்திருக்கிறேன். விளங்கித்தன வித்தியாசம், உரையாற்ற வரவில்லை, உரையாட வந்திருக்கு. நீங்களும் சேர்த்து என்னோட பேசுவீங்க. உரையாற்றுதல் ஒரு தரப்பு, உரையாடுதல் தகாவூர் ரெண்டு பேரும் பேசிக்கொள்ளும். சரி, 4ஆம் எனக்கு விளங்குறதுன்னு கேட்டால் 4ஆம் வகுப்பு மதரசா வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காலப்பகுதி, ஒரு பாலம் என்று சொல்லலாம், ஒரு பாதை. அந்த பாதையில் ஒரு பாலம் என்று சொல்லலாம். 4ஆம் வகுப்பை ஒரு மனிதன் தாண்டி விட்டான் என்றால் கடைசி வரைக்கும் 98% இருப்பான் அவன். இந்த பாஞ்சி போறது, இடையில விட்டுட்டு போறதுன்னா இந்த 4ஆம் வகுப்புக்கு முன்ன அல்லது 4ஆம் வகுப்புல நடந்தேன். 4ஆம் வகுப்புக்கு பிறகு சரி 3 வருஷம் தானே இருப்போம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருகிற காலம். இந்த 4ஆம் வகுப்பு ஒரு ஹத்துன் பாசில் பிரிக்கிற ஒரு கோடு. ஆகையினாலோ என்னமோ தெரியல, இந்த புதிய மரம் 4ஆம் வகுப்பு புதிய மரம் விட்டுறக்கூடாது. என்னத்தையாவது ஒரு போட்டியை நடத்தி ஒரு பேனையை கொடுத்து ஒரு கப்பையை கொடுத்து இப்படி போட்டு பொட்டிய இந்த நாலாம் வகுப்பு பொட்டியை மாற வச்சுக்கிடுவோம் அப்படின்னு ஒரு ஒரு சூட்சமா இருக்குமா இருக்கும். அது நீங்க போட்டு அப்படியோ இருக்கலாம் இல்லையா? விளங்கிச்சா? பொல்லாத ஆட்கள். ஆகவே நாலாம் வகுப்பு என்பது ஒரு முக்கியமான வகுப்பு, யதார்த்தமும் அதுதான். என்ன இப்ப என்ன ஓதுறீங்கன்னு பாத்தீங்கன்னா, உம்தா ஓதுவீங்க, உம்தா ஓதி முடிச்சிட்டீங்களா? உம்தா ஓதுறீங்க, ஹதீஸ்ல புலூகுல் மராம் ஆயி, சரி. அகீதாவது அகீதத்துல மன்பூமத் கொண்டே இருக்குமே, அதா அகீதத்துல ஆவாம், அதா வேற எதுவுமா? சரி, நஹ்வுல நஹ்வுல என்ன ஓதுறீங்க? முத்தம்மி முத்துராஜு நாலாம் வகுப்புல முத்தம்மி முத்துராஜு உரிமையாவா? நாலாம் வகுப்புல முத்தம்மி முத்துராஜு உரிமையா? அது என்ன? கொஞ்சம் கூட வந்திருக்கணுமே. சரி, நல்லாவே ஓதுகிறீர்கள். மூணாம் வகுப்புல முடிச்ச பாடங்களை நாலாம் வகுப்புல எழுத வச்சுக்கலாம். சரி, அது ஒரு விளக்கம். அப்ப என்ன ஓதுறீங்க இப்ப? நான் பரீட்சைக்கு வந்தது முத்தம்மி மத்துல் ஆகியோர் ரோமிங்கா, என்ன ஓதுறீங்க பெரும்பாலும்? நான் சொன்ன உரையாற்ற வர இல்லை, உரையாட வந்திருக்கிறது. பிள்ளைகள் பேச மாட்டேங்கிறா. கத்துரு நதா, நல்ல விஷயம், கத்துரு நதாவில் இருக்கிறது. இது ஒரு நடுத்தரமான காலப்பகுதியா நாலாம் வகுப்பு. இதுக்கு பிறகு அல்ஃபியாட் வருவீங்க, மிஷ்காத்துன்னு போவீங்க, தப்சியர்லாம் இதுக்கு போறதான் ஆரம்பிக்கும். இந்த நாலாம் வகுப்பு ஒரு முக்கியமான காலம் என்பதனால்தான் ஒன்று இரண்டு மூன்றையும் கழித்து விட்டு ஐந்து ஆறு ஏழையும் கழித்து விட்டு நாலாவது வகுப்பை பிடித்திருக்கிறார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. உங்களை இறுதி வரைக்கும் இந்த இல்மில், இதன் திராசத்தில் நிலைத்திருக்க செய்வானாம். உங்களை கொண்டு மனிதர் சமுதாயத்துக்கு பயன்கள் பல கொட்டுவானாக, உங்களுடைய முயற்சிகளை கபூல் செய்து கொள்வானா, உங்களுடைய இந்த இளமை பராயத்திலே நீங்கள் என்னென்ன நற்பேறுகள் அடைய வேண்டுமோ அத்தனையும் அல்லாஹுத்தாலா உங்களுக்கு நிரப்பமாக தருவானா. நீங்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தினுடைய சொத்துக்கள், அன்புள்ள மாணவர்களே, இந்த சமுதாயத்தினுடைய சொத்துக்கள். ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த போட்டி பரீட்சையில வென்றவர், வென்ற முதலிடத்தை பெற்றவர், இரண்டாம் இடத்தை பெற்றவர், மூன்றாம் இடத்தை பெற்றவர் எப்படி பெற்றார் என்று யாராவது சொல்ல முடியும்? அறிவிச்சாச்சா? தப்பான ஒரு கேள்வி கேட்டு. சரி, ஒருத்தர் வென்றார்னு வச்சு, ஒருத்தர் பரிசு தட்டி கொண்டார்னு வச்சுக்கோங்க, எழுப்பி சொல்லுங்க எப்படி தட்டி கொண்டார், அவசரமா சொல்லுங்க. விளங்கிச்சா என்ன கேள்வி கேட்கிறேன்? எழுப்பி சொல்லுங்க. ஒருவர் ஒரு போட்டி பரீட்சையில் முதலிடத்தை பெற்றுக்கொண்டால் அவர் ஏன் அதனை பெற்றுக்கொண்டார்? பின்னால் இருக்கிறாங்க பெண்புல பொம்புல பிள்ளைகள், கூட்டிட்டு வரவா? இதை இப்ப அவங்க தான் சமூகத்தில் முன்னணியில் இருக்கிறாங்க, நாங்க அவங்கள திரை போட்டு பின்னுக்க வச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஆண்கள்லாம் சும்மா இருக்க போயிட்டு அந்த ஆட்கள்லாம் வெளியே வர, முன்னுக்கு வர, சரியா பிள்ளையா? இந்த முன்னுக்கு வர வேண்டிய முக்கத்தம் எல்லாம் முஹராயிக்க போனா அவங்க என்ன செய்வாங்க? நீங்க என்ன சொன்னீங்க, ஹபரும் முக்கத்தம் சொல்றீங்கன்னா எழுப்பி சொல்லுங்க. சரி, இந்த போட்டி பரீட்சையில் பரிசுகளை பெற தவறிவிட்டேன் என்று ஒருவர் கற்பனை செய்தால் அவருடைய பதில் என்னவா இருக்கும்? காரணம் அதையாவது சொல்லுங்க. கவா கதர், ஒருவன் ஸ்கூலுக்கு போகவில்லை நேற்று. இன்னைக்கு டீச்சர் கேட்டார், ஏண்டா நேற்று ஸ்கூலுக்கு வரையில, நீங்க டாப்ல முட்டை போட்டீங்க சார், அதுதான் வரையில. நீங்க டாப்ல முட்டை போட்டீங்க, அதுதான் வரையிறா. அந்த மாதிரி தான் இது கவா கதர்ல மேல போறது. ஏதாவது பதில் இருக்குதா? இருக்குது சொல்ல கஷ்டமா இருக்கிறார். சொல்லுங்க, வென்றவர் ஏன் வென்றார், தோல்வி அடைந்தவர் தோல்வி அல்ல, வெல்ல தவறியவர் ஏன் வெல்ல தவறினார், ஏதாவது பதில் வேண்டுமா வேண்டாமா? என்னங்க, எல்லாருக்கும் பரிசு இல்லை, எல்லோருக்கும் வெற்றி இல்லை, ஒரு சில பேருக்கு வெற்றி, மற்றவர்களுக்கு குறைந்த புள்ளி என்பதனால் முன்னணி இடத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே இரண்டுக்கும் ஒரு பதில் வேண்டுமா வேண்டாமா? ரெண்டுக்கும் ஒரு பதில் வேண்டும். வெற்றி பெற்றவர் முதலிடத்தை அல்லது இரண்டு மூன்றாம் இடத்தை பெற்றவர் ஏன் பெற்றார், மற்றவர்கள் ஏன் பெறவில்லை, ஒரு பதில் வேண்டுமா வேண்டாமா? அது முடிவு செய்வோம். பதில் தேவையா இல்லையா? தேவை. ஏன் என்பது தான் இங்க கேள்வி. பதில் என்னன்னு சொல்லுங்க பாபு. அதுல இருந்து தான் நான் பேசவே போறேன், உங்களோட உரையாட போறேன். முன்னுக்கு வாங்க, முன்னுக்கு வாங்க, நீங்க வாங்க, இது வாங்க, மேடைக்கு வாங்க, மேடைக்கு வாங்க. ஒத்துக்கொள்பவர்கள் கையொத்து சரி என்று ஒத்துக்கொள்பவர்கள் அந்த கை உயர்த்துறதுக்கும் கஷ்டமா இல்ல, ஒத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்றவங்க இப்ப கை உயர்த்தணும். இந்த பதில ஒத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்றவங்க கொஞ்சம் பேர், ரெண்டுக்குமே கையெழுத்தாக வைக்கிறாங்க. காரணம் தெரியல. உண்மையில் அவர் கிட்டத்தட்ட பதிலை நெருங்கி வந்தார். ஏறத்தாழ அவருடைய பதில் சரியானது. இன்னும் கொஞ்சம் ஆழம் தேவைப்படுகிறது. அவர் சொன்னது இதுதான், பரிசிலை தட்டி கொண்டவர் முயற்சிகள் கூடுதலாக செய்தார், தவறியவர் முயற்சிகளை குறைவாக செய்திருக்கிறார். ஏறத்தாழ பதில் சரி, ஆனால் சற்று திருத்தம் தேவை. அவர் செய்தது முயற்சி அப்படி என்றிருந்தால் வெற்றி பெற்றவர். நீங்க சில வேளை பாருங்க, அவரை விட கூட முயற்சி செய்தவர் பரிசுகளை தவறி விட்டிருப்பார். ஒத்துக்கொள்றீங்களா இல்லையா? அவரை விட கூடுதலாக நேரம் செலவழித்து படித்த ஒருவர் தவறி இருப்பார். இது என்ன காரணம்? அவருடைய பதில் ஒரு ஜென்ரல் ஆன்சர், ஒரு கொமன் ஆன்சர், ஒரு ஜவாபுன் ஆம். அதை பொதுவாக பிரயோகிக்க முடியாது. ஒரு நல்ல முயற்சி செய்தவரும் கூட தன்னை விட குறைவாக முயற்சி செய்தவர் இடத்தை பரிசுகளை தட்டிக்கொள்ள இவர் பின்னணியில் இருப்பார். என்ன காரணம் கேட்கிறது விளங்குதா இல்லையா? கேட்கிறது. முதல்ல ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, பரிசில்கள் பெறுவது முக்கியம் அல்ல, பங்கேற்பதுதான் முக்கியம். உங்களுடைய வெற்றி எது தெரியுமா? பங்கேற்றீர்கள் அல்லவா, அதுதான் வெற்றி. எத்தனை பேர் பங்கு பெறுறீங்க மொத்தம்? 51 பேருமே முதலிடத்தை பெற்றவர்கள் தான். சொல்லுங்க, அல்லாஹு அக்பர். 51 பேருமே முதலிடத்தை பெற்றவர்கள் தான். ஏனென்றால் 51 பேருமே முயற்சி செய்திருக்கிறீர்கள். முயற்சி செய்வதுதான் முக்கியமே தவிர பரிசுகளை பெறுவது முக்கியமல்ல. பங்கேற்பதுதான் முக்கியமே தவிர பரிசுகளை பெறுவது முக்கியமல்ல. பங்கேற்றது அந்த வகையில் திருப்தி படுங்கள். ஏனென்றால் நமது முயற்சிக்கு அல்லாஹு தாலாவிடத்தில் இருந்து கிடைக்க வேண்டிய ஒரு முடிவு ஒன்று இருக்கிறது. அவன் எழுதிய பிரகாரம் அந்த முடிவு அமையும். முயற்சித்த எல்லோரும் அடைய வேண்டும் என்ற சிந்தனையோடு, எண்ணத்தோடு, எதிர்பார்ப்போடு முயற்சி செய்தவர்கள் தான். யாரும் விளையாட்டாக முயற்சி செய்யவில்லை. கிடைச்சா கிடைக்கட்ட, இல்லாட்டி போகட்டும், ஹஜ்ரத் சொன்னார் என்ன செய்வோம், அப்படி யாரும் செய்யல. நீங்க யாரும் 51 பேருமே முதலிடத்தை பெற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு முழுமூச்சாக வரிந்து கட்டிக்கொண்டு முயற்சி செய்தீர்கள், பரீட்சையிலே பங்கேற்றீர்கள். அதுவே உங்களுடைய முழுமையான வெற்றி. ரிசல்ட் இருக்கிறே நத்தீஜா, அது அல்லாஹ் ஒன்னத்தின். எங்களுடைய வேலை முயற்சி செய்வது, பங்கேற்பது. நத்தீஜா ரிசல்ட் தருவது அல்லாஹுடைய கையில் இருக்கிறது. அவன் தான் எல்லாரையும் முதலிடத்தில் கொண்டு வைக்க முடியுமா? அப்ப முதலிடத்துக்கு அர்த்தம் இருக்குமா? எல்லோரும் இரண்டாம் இடத்தை கொடுத்தால் இரண்டாம் பிரைஸுக்கு அர்த்தம் இருக்குமா? அல்லாஹால ஒரு ஏற்பாடு இருக்குது. முயற்சி செய்கிறோம், ஆனால் முயற்சி திருவினையாக்கும். மோதிட்டீங்களா அல்லது ஓத போறீங்களா? இதெல்லாம் கேட்க போன பிரச்சனை என்பதனால விட்டு போயிட்டுருவோமா? தாலீமுல் முத்தாலீம் மோதிக்கொண்டிருக்கிறோம் என்பவங்க கை வைக்கணும். ஓதுறதே இல்லையா? ஓதுறீங்க, மற்றவங்க ஓதி முடிச்சிட்டீங்களா? ஓதி கொடுக்கற இல்லையோ அந்த கிதாபை பார்த்துதான் அடுத்த வருஷத்துல அஞ்சாம் வருஷத்துல இந்த தாலீமுல் முத்தாலீம் நானாம் வகுப்புல ஓதி கொடுப்பாங்க. அப்படி ஒரு கிதாப் ஒன்று இருக்குதுன்னு தெரியுமா? கிதாபுகளை வாசிக்காவிட்டாலும் கிதாபுகளின் பெயர்களையாவது வாசித்து மனமாக்கிக் கொள்ளும். அது முக்கியம். குறைஞ்சபட்சம் கிதாபுட பெயர்களையாவது மனப்பாடமாக்கி முஅல்லிஃபன், யார் அதை எழுதியவர், என்ன கிதாபுட பெயர் என்ன. சரி, அது ஒரு அருமையான நூல். தாலீமுல் முத்தாலிம் ஒரு அருமையான நூல். அந்த நூல்ல பாபுன் ஃபில் ஜித்தி வல் முவாதபா என்ற ஒரு பாடம் வரும். அதுல அந்த முயற்சியை பற்றி ஒரு பெரிய பகுதி இருக்கும். அந்த பாடமே அதுதானே, முயற்சித்தல், பாடங்களுக்கு தொய்வின்றி பங்கேற்றல், இதெல்லாம் முதல்ல வரும். அதுல இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹி ஒரு அருமையான கவிதை தொடர்ந்து ஒரு பகுதி இருக்கும். அல் ஜித்து யுதுனி குல்ல அம்பின் ஷாஃபிஈ, தூரத்தில் இருக்கிற சகல காரியங்களையும் கிட்டே கொண்டு வந்து தரக்கூடியது முயற்சி. அடைக்கப்பட்டுள்ள கதவுகளை கூட திறந்துவிடக்கூடியது முயற்சி. ஆழமான அர்த்தம். அதாவது காரியங்கள் கடுமையானதாக கடினமானதாக இருந்தாலும், தூரமானதாக இருந்தாலும், அடைவதற்கு ஆக முடியுமானதா என்று ஒரு மனிதன் அப்படியே புருவ முயற்சி பார்த்தாலும் முயற்சி செய்வான் என்றால் அடையலாம். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலன. ஆனால் முயற்சி செய்யாமல், நீங்கள் முயற்சி செய்யாமல் பங்கேற்காமல் இருந்தால் சந்தர்ப்பங்கள் தவறி போகின்றன அவரவருக்கு. முயற்சி செய்தோம். முயற்சி அல்லாஹ்வுத்தால ஒரு ஷர்த்தாக வைத்திருக்கிறார். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலன. அதனால தான பின்னால வருகிறது, தமன்னைத்த அந்தும் சி ஃபகீஹன் முனாதிரா பிகைர் அனாயின் வல் ஜுனூனு ஃபுனூனு வலைஸ இக்திஸாபுல் மாலி தூன மஷக்கத்தி தஹம்மலுஹா ஃபல் இல்மு கைஃப யகூன். பணம் சம்பாதிக்கிறதே முயற்சி இல்லாமல் நடக்காதுன்னு இருந்தா, அறிவை மட்டும் பெற்றுக்கொள்வது முயற்சி இல்லாமல் நடக்கலாமா? அப்படி இருக்கும் சொன்னா, நீ அப்படியெல்லாம் முயற்சிக்காமல் ஒரு ஒரு பெரிய ஒரு முபாஹிதாக ஒரு ஒரு ஆய்வு நடத்தக்கூடிய, அடுத்தவரோடு உட்கார்ந்து அறிவார்ந்த உரையாடல் ஈடுபடக்கூடிய ஒரு ஃபக்கீஹாக ஆகணும் என்று நீ ஆசைப்படுறாய் இருந்தா, இப்படியெல்லாம் முயற்சி செய்யாமல், இது ஒரு வகையான பைத்தியம். பைத்தியம் பல வகை. அதுல உன்னுடைய முயற்சி இல்லாத அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறே, அதுவும் ஒரு வகை என்று சொல்லியிருக்கேன். ஆகையினால முயற்சி என்பது பிரதானமான ஒன்று. ரைசுல் முஃபஸ்ஸிரின் யாரு? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்கள் எப்படி இந்த இல்மை அடைந்தார்கள் என்பது ஒரு பெரிய கேள்வி. என்னிடத்திலும் ஓரத்திலும் உள்ள கேள்வி அல்ல இது. அவர்கள் உயிர் வாழ்கிற காலத்திலேயே அவர்களை பற்றி தெரிந்தோர் ஆச்சரியப்பட்ட கேள்வி. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சுமந்திருந்த அறிவை அவர்கள் வாழ்நாளில் பார்த்தோர், கண்டோர், கேட்டோர் எல்லோரும் திகைப்போடு பார்த்தார்கள், புருவ முயற்சி பார்த்தார்கள், வாய்விட்டு கேட்டார்கள், அண்ணா அசபுத்த ஹாதல் இல்ம். எப்படி கேள்வி? என்ன கேள்வி? அண்ணா அசபுத்த ஹாதல் இல்ம், எப்படியப்பா உங்களுக்கு இவ்வளவு பெரிய அறிவு புலமை கிடைத்தது? ஆச்சரியம். சொன்னாங்க, ரெண்டே ரெண்டு வேலை தான், பிலிசானின் சவுல் வகல்பின் அகூல், அதிகம் விசாரிக்கிற நாவு, அதிகம் கிரகித்துக் கொள்ளக்கூடிய இதயம், அவ்வளவுதான். நான் எவரிடமும் போய் வெட்கப்படாமல் தயங்காமல் அறிவை பெற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டினேன். வாய் திறந்து மனம் விட்டு என்னுடைய சந்தேகங்களுக்கு விடைகளை கேட்டேன். ஹதீஸை படித்தேன், குர்ஆனை படித்தேன், ஃபிக்ஹை படித்தேன். நபி அவர்கள் வஃபாத் ஆகும் போது எனக்கு வயது சிறிது வருவதே ஹதீஸ்ல அதாவது சுன்னத் செய்யப்படுகிற எப்படி சொல்றது விருத்த சேதனம் என்னன்னு சொல்லுவாங்க தானே. இப்ப 40 முழுக்க செஞ்சது ஜாஹிரிய காலம் இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில்தான் 10 வயது. நபி அவர்கள் வஃபாத் ஆகும்போது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமாவுக்கு வயது 10. ஒரு ரிவாயத்தில் அபுனு அஷ்ரின் என்று வந்திருக்கிறது, ஒரு ரிவாயத்தில் ஹிதான் செய்யப்படக்கூடிய வயதில் இருந்து. அப்ப அந்த சின்ன வயசுல இருந்த அவர்களுக்கு 10 வயதே உடைய ஒரு ஒரு சின்ன ஆளுக்கு இவ்வளவு பெரிய அறிவையெல்லாம் பெற்றுக்கொள்கிற சந்தர்ப்பம் நபி அவர்கள் உயிர் வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கு இருக்க இல்லை, கொஞ்சம் தான். ஆனால் எப்படி நீங்கள் இதெல்லாம் பெற்றுக்கொள்கிறீர்கள் என்பது எல்லோருடையும் ஒரு கேள்வியாக இருந்தது. சொன்னார்கள், எல்லோரிடத்திலும் கேட்டு கேட்டு படித்தேன். அதே நேரத்தில் கேட்டு அப்படியே விட்டு விடுவதல்ல, கிரகித்தேன், பகம் செய்தது, அது விளங்குகிறது, கிரகிக்கிறது. இது ரெண்டும் இடத்தில் இருந்து நான் படித்துக் கொண்டேன். நபி அவர்களுடைய வஃபாத் நடைபெற்று விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானதை தொடர்ந்து அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ஒரு கவலை பெறுகிறார்கள். என்னென்றால், நபி அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் நிறைய நான் தேடி தேடி படிக்கலாம். அவர்கள் உயிர் வாழ்கிற காலத்தில் நானுமோ சிறியவன், இப்பொழுது படிக்கிற ஆசையும் படிக்கிற வயதும் வந்திருக்கிற காலத்திலே உயிரோடு இருக்க வேண்டியவர் மௌத். ஆகவே அவர்களுக்கு ஒரு கவலை. என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ஒரு அன்சாரி மனிதரை பார்த்து கேட்கிறார்கள், வாருங்கள், நபி அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு அவர்களிடம் கற்று சேர்ந்த சஹாபிகள் நிறைய பேர் இன்று உயிர் வாழ்கிறார்கள், அவர்களிடம் போய் நாம் படிப்போம். நல்லா படிச்சுக்கோங்க இந்த சம்பவத்தில், முஸ்தத்ரக்குல் ஹாக்கிம் ரொம்ப விபரமா வார சம்பவம். அந்த மனிதர் என்ன சொன்னார், நபி அவர்களுடைய தோழர்கள் இத்தனை பேர் இருக்கும் போது உங்களிடத்தில் மனிதர்கள் வந்து அறிவு படிப்பார்கள் என்று நினைக்கிறீரா? அவர் விலகி கொண்டார். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா கூறுகிறார்கள், நான் அவரையும் அவர் கருத்தையும் விட்டுவிட்டேன், நபி அவர்களுடைய தோழர்களிடம் கேட்டு கேட்டு படிக்கலானேன். இதான் பிலிசானின் சவுல், சரியா? கேட்டு கேட்டு படிக்கலானேன். ஒரு ஹதீஸ் ஒரு சஹாபியிடம் இருக்கிறது என்று தெரிய வந்தால் அவரிடம் போவேன். சில வேளை நான் அவரிடம் பகலிலே போவேன், அவர் கைலூலாவிலே இருப்பார், அவர் வீட்டில் வாசற்படியில் என்னுடைய குப்பாயத்தை தலையணையாக வைத்து சாய்ந்து கொள்வேன். காற்று உங்களுக்கு தெரியும், பாலைவனத்திலே அடிக்கிற அந்த காற்று என் மீது மண்ணை கொண்டு வந்து போட்டுவிடும். ஒரு உஸ்தாத நேரம் அறிந்து போகணும், நேரம் மாறி போயிட்டோம்னு சொன்னா அந்த தற்றது இல்லை, அவர் வெளிவரும் வரைக்கும் நாங்கள் காத்திருக்க வேண்டும். நிறைய பாடங்கள் இருக்கிறது இந்த சம்பவத்தில். அவர் எழுந்து வெளியே வந்து கதவை திறந்து பார்த்து விட்டு ஆச்சரியப்படுவார், கேட்பார், எபுனா அம்மி ரசூலில்லா ஸல்லல்லாஹு அல்லாஹுடைய தூதரின் தந்தையின் சகோதரரின் மகனே, மாஜா அபி கேவிங்கே வந்தீர்கள், எனக்கு வரும்படி சொல்லியிருந்தால் நானே உங்களிடத்தில் வந்திருப்பேன் என்றால் அஹ்ருல் பைத்தை கண்ணியப்படுத்துகிற முறை. நபி அவர்களுடைய குடும்பம், அவர் வயதில் சிறியவர், நான் வயதில் பெரியவர், நபி அவர்களை அவர் காணாத அளவுக்கு நான் கண்டிருக்கிறேன். இருந்த போதிலும் அவருக்கென்று ஒரு தனியான கண்ணியம் இருக்கிறது. நபி அவர்களுடைய வீட்டில் உள்ளவர், குடும்பத்தைச் சேர்ந்தவர், அவர்கள் சொல்வார் சொல்கிறார்கள், நான் சொல்வேன் தான், அறிவு தேவன்டா, எவரிடத்தில் அறிவு இருக்குதோ அவரிடத்தில் போகும், நான் தான் உங்களிடத்தில் வருவதற்கு அருகதை உள்ளவன் என்று சொல்லிவிட்டு அவரிடத்திலிருந்து நான் ஹதீஸை பெற்றுக் கொண்டு வருவேன். ஒரு காலம் வந்தது, என்னை மக்கள் புடைசூழ இருந்து இடத்திலே அறிவு பெறுவார்கள், கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விடைகள் பெறுவார்கள். இந்த காட்சியை அன்று நபி அவர்கள் வஃபாத்தாகிய நேரத்திலே வா படிப்போம் என்று அழைத்த அந்த அன்சாரி மனிதர் கண்ணார கண்டார். இப்ப புரியுதா என்னது? அவர் சொன்னார், இந்த காட்சியை பார்த்து விட்டு இந்த இளைஞன் என்னை விட புத்திசாலியாக இருந்தார். அவன் புத்தி வரைந்து அவன் புத்தியோடு என்னை கூப்பிட்ட நேரத்தில் நானும் போயிருக்கிறேமா இல்லையா, தவறி போயிட்டேன். ஆனா அவன் புத்திசாலி, படிச்சுக்கொண்ட நான் அந்த நேரத்தில் சொன்னது விதண்டாவாதம், ஓன்ட்ட போய் மனிதர்கள் படிக்க வருவாங்க நினைக்கிறியா? ஆனா இன்றைக்கு அவனை புடை சூழ நின்று அவ்வளவு பேரும் அறிவமுதம் அருந்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவன் பார்க்கிறாரா இல்லை அந்த அன்சாரித்தோழர் முயற்சியோடு படித்திருக்கிறார்கள். முயற்சி முக்கியம் சகோதரர்களே. முயற்சி திருவினையாக்கும். முயற்சி அதை எப்பொழுது கைவிடுவோமோ அல்லது குறைப்போமோ நடக்க போறது ஒன்றுமில்லை. நாங்கள் வாழ்க்கையில் முன்னேற மாட்டோம், வாழ்க்கையில் முன்னேற மாட்டோம். இல்ம் இருக்குது. இந்த இல்ம் ஹபரத் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னது போல ஷதராத்து தஹப்ல பதிவாக இருக்குது, அல் இல்மு லா யுதீக பஅவஹு ஹத்தா துதியஹு குல்லஹு. உங்களை முழுமையாக இல்முக்கு ஒப்படைத்தால்தான், உங்களை முழுமையாக இல்முக்கு கொடுத்தால்தான் அது கொஞ்சம் உங்களுக்கு தரும். புரியுது என்னது? கொஞ்சம் கொடுத்தா ஒன்று கிடைக்காது. காலையில் எழுந்தது முதல் இரவு தூக்கத்துக்கு செல்லுகிற வரைக்கும் முழு மூச்சாக அறிவுக்கே உண்மை ஒப்படைத்திருக்க வேண்டும். வேறு எந்த வேலைகளுக்கும் நீங்கள் உங்கள் நேரத்தை கொடுக்க கூடாது. நீங்க மதரசாவில் இருக்கிற காலம், தங்கியிருந்து படிக்கிற காலம், இந்த காலத்தில் வேறு எந்த பராத்துக்கும் வேறு எந்த சோழிக்கும் உங்களை ஈடுபடுத்தக்கூடாது. தளம் அமைத்துக் கொடுக்கவும் வழிகள் சமைத்துக் கொள்ளக்கூடாது. எப்பொழுது உங்கள் முயற்சி கெட்டு போகும் தெரியுமா? உங்கள் முயற்சி எப்பொழுது கெட்டு போகும் தெரியுமா? ஈடுபாடு குறைகிற போது கெட்டு போகும். ஈடுபாடு தான் விளங்குதான். கவனம் செலுத்துவது எப்பொழுது குறையுமோ அப்பொழுது முயற்சி குறையும். ஜித்துக்கு முன்னால் எது வேண்டும் தெரியுமா? இஹ்திமாம், கவனம் வேண்டும். கவனம் இருக்கிற போது ஆசை வரும். இந்த தர்த்தீப நல்லா விளங்கும். எந்த விஷயத்தில் கவனம் இருக்குமோ அந்த விஷயத்தில் ஆசை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். கவனத்தை குறைக்கிற போது ஆசையும் குறையும். ஆசை குறைகிற போது அதை வேண்டாம் வெறுப்போடு சில நேரத்திலே பார்ப்போம், நாம் அதில் ஈடுபட மாட்டோம். விளங்குதா இல்லையா? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு சம்பவத்தை பதிவு செய்து வைத்திருக்கிறார். நான் நைசாபூரில் இருந்து கொண்டிருந்தேன். எங்க இருந்து கொண்டிருந்தேன்? அதுக்கு முன்னால ஒரு செய்தியை சொல்லிவிட்டு தான் இதனை சொல்கிறார்கள். ஒரு ஆச்சரியமான, அபூர்வமான, நம் எல்லோருக்கும் படித்து பாடம் பெற வேண்டிய ஒரு சம்பவம். அவர்கள் சொல்லுகிறார்கள், லா அஅல முஷைன், இது நல்ல மனப்பாடம் எடுத்துக்கோங்க. லா அஅல முஷைன் அம்ஃபஅலில் ஹிஃப் மின் நஹ்மத்தில் ரஜுல் வ முதாவமத்தில் நவர். ஹிஃப்வுக்கு மரணத்துக்கு மனிதனின் பெரும் ஆசையையும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பதையும் விட பயனுள்ள ஒன்றை நான் அறியேன். ரெண்டு விஷயம் சொல்லித்தாராங்க. உங்களுக்கு படிக்கிறது நினைவில் இருக்கணுமா? இந்த ரெண்டு விஷயமும் இருந்தா அதை விட வேறொன்று தேவையில்லை. மனநம் அப்படியே போட்டோகிராபிக் மெமரி, அதாவது எதை பார்த்தீங்களோ அப்படியே சூரா முன்தபிஆ ஃபின்னஸ் என்னது, அதுல உங்களுக்கு பேராசைக்கு வித்தியாசமான அர்த்தம் சொல்வார்கள். கடுமையான ஆசை, இந்த ஈடுபாடு, எதை பற்றி ஈடுபாடு என்று பேசுகிறோமோ அந்த ஈடுபாடு என்பதெல்லாம் இதற்குள்ளே அடங்கும். எப்பொழுது நமக்கு ஈடுபாடு வரும், எப்பொழுது நம்மிடத்தில் முயற்சி வரும், எதை செய்கிறோமோ அதில் நமக்கு ஒரு ஆசை வேணும், ஒரு ரஹ்பத் வேணும், ஒரு ஹிர்ஸ் வேணும். பின்னால் சொல்லுகிறார்கள், முதாவமத்துன் நபர், எதனை படிக்கிறோமோ அதனை அப்படியே பார்த்து கொண்டிருக்க வேண்டும். தொடர்ந்து பார்த்து சும்மா அப்படி இப்படி நாங்கள் எப்படி மனப்பாடம் ஆக்கிறது தெரியுமா? ஷுருதுல் சலாத்தி, எத்தனை ஷுருத்து சலா? அஷராவா? ஃபுரூபு சலா 13. கமா ஃபி மின்ஹாஜ் தாலிபில் நவவி சலாஃபுகாஷ். அதுல துரத்தால் ஆதாரத்துல தான் சொல்லிக்கிறான். கமா ஃபி மின்ஹாஜ் தாலிபின் ஃபுரூபு சலா எத்தனை? இத மனப்பாடம் மிற்றது ஒன்று இருக்குது அல்லவா? எப்படி மனப்பாடம் ஆக்குவீங்க? சலாசத்தை ஆஷர். முதலாவது என்ன? அந்நியத்துவா, அப்படிதான் அது அந்நியத்து. இந்த இபாரத்துகளை அப்படியே மனப்பாடம் இடுவதற்கு முன் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? அது அப்படியே மனதால பார்த்து வாசித்து, அது அப்படியே கண்ணால பார்த்து, தமருல் ஐனு அலல் கலிமாத், சரியா? வாய் ரெண்டும், உதடுகள் ரெண்டும் அசையும், என் திருப்பிகள் தான் வாய் உச்சரிக்கணும், கண் பார்த்து கொண்டே போகணும், அது அப்படியே மனதில் பதிய வேண்டும். தொடர்ந்து அதை ரெண்டு மூன்று நான்கு தடவைகள் வாசிக்கிற போது, குர்ஆன் மனப்பாடமும் படித்தான், இப்பொழுது அது மனதிலே பதிகிறது, தொடர்ந்து பார்ப்பது இருக்குது. முதாவமத்து நபர் என்று இமாம் புகாரி சொல்வது, ரஹிமஹுல்லாஹ், அதனைத்தான். இந்த ரெண்டும் இருக்கிற போதுதான் அவனுக்கு மனநம் சரியாக இருக்கும் படிப்பது. இதை விட வேறு ஒன்று மிக பயனுள்ள ஒன்று ஹிஃப்ளுக்கு நான் அறியேன் என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவான். இப்ப விஷயம் தெரியுமா இல்லையா? அதாவது நாம் செய்கிற விஷயத்திலே முழு ஈடுபாடோடு கூடிய ஆர்வம் வேண்டும். இரண்டாவது அதை தொடர்ந்து வாசிப்பது, அடிக்கடி வாசிப்பது, மீட்டி மீட்டி வாசிப்பது. அஸ்தபுக்கு ஹர்புன் ஒத்த கிராரு அல்புண்டு தாலிமுல் முத்தாலிம் தான் சொல்லிச்சு. படிப்பது ஒரு அச்சரம், அதனை மீட்டுவது ஆயிரம் தரம் என்று சொல்லிச்சு. அடிக்கடி வாசிக்கிறது. இதை சொல்லி போட்டு அவர்கள் தன்னுடைய ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொடுக்கிறார்கள். நல்லா படிக்கும். நான் நைசாபூரில் இருந்தேன். நைசாபூர் எங்க இருக்குது? நூறதியா பக்கத்தில் தான். எங்க இருக்குது நைசாபூர்? ஒன்ற ஒன்று நல்ல விளங்க, எதையுமே ஆழமான புரிதல் இல்லாம படிக்கக்கூடாது. நைசாபூர் வந்தா அது எங்க இருக்குது, புகாராண்டா அது எங்க இருக்குது, இதெல்லாம் படிச்சுக்கோணும். நைசாபூர் எங்க இருக்குது? முந்தி அந்த நைசாபூர் இமாம் புகாரியோடு சம்பந்தப்படுத்தி பேசப்படுகிற காலத்தில் அது பாரிஸ் பாரசீகம் ஈரானில் உள்ள ஒரு பகுதி என்பதை விட நைசாபூர் என்பது தனியான ஒரு பகுதி. நல்லா விளங்கு. இப்ப முஸ்லிம் எங்க உள்ளவர் நைசாபூரின் தானே வரும். நைசாபூர், நைசாபூரில் நான் இருந்து கொண்டிருந்தேன். என்ற அவரோட ஊர் புகாரா. புகாரா இருக்கு உஸ்பெகிஸ்தான். நைசாபூருக்கு அவங்க அறிவு படிப்பதற்காக வந்திருந்தார்கள். நான் அங்கே தங்கி படித்துக் கொண்டிருக்கிற காலத்திலே என்னுடைய ஊராகிய புகாராவிலிருந்து எனக்கு கடிதங்கள் வரும். அந்த காலத்தில் உள்ள ஒரே ஒரு மார்க்கம் தொடர்பு கொள்வதற்கு என்ன? கடிதம். கடிதங்கள் வரும். இந்த கடிதங்களிலே எனது உறவு பெண்கள் எனக்கு சலாம் சொல்லியிருப்பார்கள். நான் ஒரு நாள் ஒரு கடிதம் எழுத வேண்டும் என்று நாடிய போது எனது உறவு பெண்களுக்கெல்லாம் சலாம் சொல்லி அனுப்ப வேண்டும் என்று நினைத்தேன். என்னுடைய உறவு பெண்களில் எவருடைய பெயரும் எனக்கு ஞாபகத்துக்கு வரவில்லை. உறவு பெண்கள் யாரு நினைக்கிறீங்க? மஹரமானவங்க. வேற வித்தியாசமா இமாம் புகாரி அங்கே இருந்து லவ் லெட்டர் அனுப்பிக்கிறாங்க அப்படி நினைச்சிருக்கணும். அவர்களுடைய மஹரமான சாட்சி இப்படிலாம் இருப்பாங்க இல்லையா? சலாம் சொல்லி அனுப்பியிருப்பாங்க. இவங்க அதுக்கெல்லாம் அவங்களோட சுகம் பதில் விசாரிச்சு அனுப்புறதுக்கு சாட்சி தெரிஞ்சாகவும் இல்லை. ஆச்சரியமா இல்லையா? அந்த மனிதன் தான் ராக்கிராவுக்கே உதாரணமாக சொல்லப்படுபவர். அவர்களே சொல்கிறார்கள், ஒரு தடவை ஹபரத் அனசுடைய ராவிகள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இருந்து அறிவித்தவர்கள் யார் யார் என்று நான் நினைக்க வேண்டி வந்தது. இப்படி என்கிற நேரத்தில் எனக்கு அவர்களிடம் இருந்து ரிவாயத் செய்த 300 பேர்களுடைய பெயர் எனக்கு நினைவுக்கு வந்தது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ருவாத்து அனஸ் அவர்கள் யார் யார் என்று நான் நினைக்க எடுத்த போது 300 ராவிகள் பெயர் இப்படி என்பதற்கு எனக்கு நினைவுக்கு வந்தது என்று சொன்ன அதே புகாரி தான் ரஹ்மஹுல்லா தன்னுடைய இரத்த உறவு பெண்களுடைய பெயர் அவர்களுக்கு நினைவுக்கு வரவில்லை என்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அறிவு என்னிடத்தில் அப்படியெல்லாம் மருந்து போறது எவ்வளவு குறைவா இருக்குதான். ஏனென்றால் அவர்களுடைய ஈடுபாடு இதில்லை. இந்த குடும்பத்தை பத்தி ஈடுபாடா அல்லது எல்மோடு உள்ள ஈடுபாடா பேசுங்க. இதுல எதுல அவர்களுடைய ஈடுபாடு? எல்மில் உள்ள ஈடுபாடு. ஆகையினால் அவர்களுக்கு அது நினைவில் இருக்கிறது அதிகமாக. உறவு பெண்களுடைய இந்த நிலைக்கு வாருங்கள். எந்த நிலைக்கு? வீட்டை மறந்து, குடும்பத்தை மறந்து, நீங்கள் இருக்கிற கல்வி பெறுகிற சூழலில் மட்டுமே உங்களை வைத்து கல்பன் வஜசது, இதயமும் வருகிறன் மனமும் ஒருகன் உயிரும் வஜசதன் உடம்பும் கல்வி பெறுகிற சூழல் சூழ்நிலையில் மட்டுமே இருக்கும் என்றால் நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள், ஆர்வத்தோடு முயற்சி செய்கிறீர்கள், நிச்சயமாக படிப்பீர்கள், முன்னேறுவீர்கள். சரியா விளங்கிக் கொள்கிறேன் தத்துவத்தை. ஏன் நாம் முன்னிடங்களை பெற தவறுகிறோம் என்று பார்த்தோம் என்றால் முயற்சிகள் மட்டுமல்ல, நாம் முயற்சிகள் செய்கிற போது நமது கவனங்கள் எங்கே இருக்கிறது என்பது முக்கியம். நமது கவனம் எங்கே குவிக்கப்பட்டிருக்கிறது? நான் பாடத்தில் இருக்கிறேன், வகுப்பறையிலே உஸ்தாத் பாடம் சொல்லி தந்து கொண்டிருக்கிறார், என் கவனம் வேறெங்கோ இருக்கிறது என்றால் நான் முழுமையாக என்னுடைய முழு கவனத்தோடு இல்லை. அதுபோல நான் பரீட்சைக்கு படிக்கிறேன், நான் விழுந்து விழுந்து படிக்கிறேன், ஆனால் என்னுடைய கவனம் வேறெங்கோ இருக்கிறது என்றால் எனக்கு இதுல ஒரு ஈடுபாடு இல்லை. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் கேட்கப்பட்டுச்சு, கைஃப ஷஹ்வத்துக்கு லில் இல்ம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கைஃப ஷஹ்வத்துக்கு லில் இல்ம் சொல்லுங்க பாபு. ஷஹ்வத்துனா என்ன? ஆசை. இல்முக்கு உங்கள் ஆசை எப்படி இருக்கிறது? சொன்னார்கள் அருமையான பதில் அவர்களுடைய கேள்வியும் ஆழமான கேள்வி, பதிலும் ஆழமான பதில். சொன்னார்கள் இன்னி லஅஸ்மஉ மினல் ஹர்தி மாலம் அஸ்மா, கேள்விப்படாத ஒரு விஷயத்தை நான் படிக்கிறேன், அந்த நேரத்தில் எனது உணர்வு எப்படி இருக்கிறது தெரியுமா? ஃபதவத்து அவாஇ அன்னலஹா அஸ்மாஅன் தத்தனஅமு பிஹி மித்லமா தனஅமத் பிஹில் உதுனான். நான் கேள்விப்படாத ஒரு விஷயத்தை அறிவிலே படிக்கிற போது என் உணர்வு எப்படி தெரியுமா? அதனை செவிமடுத்த என் காதுகள் அடைந்த இன்பம் போன்று எனது உறுப்புகளும் அடைய வேண்டும் என்பதற்கு அந்த உறுப்புகளுக்கு செவிகள் இருக்க வேண்டும் என்று எனது உறுப்புகளும் ஆசைப்படுகின்றன. அவ்வளவு ஆசையோடு நான் படிக்கிறேன். அடுத்த கேள்வி, கைஃப ஹிர்ஸுக்கு அலை, அது உங்களுடைய ஆசை, உங்களுடைய ஆர்வம் இப்படி இருக்கிறது, அது ஷஹ்வத், இது ஹிர்ஸ். சொன்னார்கள் அடுத்த பதிலை பாருங்கள், ஹிர்ஸுல் ஜமூஇல் மனூ ஃபி புலூஹி லஸ்ஸதிஹி லில் மால். ஒருவன் செல்வம் சேர்க்க வேண்டும், பணம் சேர்க்க வேண்டும், சொத்து சேர்க்க வேண்டும் என்று ஜமூண்டா உங்களுக்கு தெரியும், முபாலகா இருக்கிறா இல்லையா? சேர்க்க வேண்டும் சேர்க்க வேண்டும், ஜம்மு செய்வதற்கு ரொம்ப ஆசைப்படுகிறான், அதனை சேர்த்து 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 எடுத்துக் கொள்ள வேண்டும், மனுவாகவும் இருக்கிறான். இவனுக்கு செல்வம் உச்ச உச்சமா கிடைக்கிற போது எப்படி அவனுடைய ஆர்வம் இருக்கும்? கிடைக்க 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 அது மாதிரி நான் ஆர்வத்தோடு சேர்த்து சேர்த்து படிச்சுட்டேன். கடைசியாக கேள்வி, வகைப பலபு கலா, அது ஆசை, இது ஆர்வம், எப்படி நீங்கள் அந்த இல்மை தேடுகிறீர்கள்? பலபுல இல்ம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, மன் ஹரஜ ஃபீ தலபில் இல்ம், அப்படித்தானே தாலிபுல் இல்ம், இதெல்லாம் ஹதீஸ்ல வந்தது. கைஃப தலபு கலா சொன்னார்கள், தலபுல் மர்அத்தில் முபில்லத்தி வலதா லைஸ லஹா கைரு, ஒரு பெண் தனது பிள்ளையை காணாமல் ஆக்கிவிட்டால், அவளுடைய பிள்ளை தவறி போய்விட்டது, அந்த பிள்ளையை விட்டால் அவளுக்கு வேறு ஒருவரும் இல்லை, இந்த நேரத்தில் அந்த பெண் அந்த பிள்ளையை எப்படி தேடுவாளோ அது மாதிரி நான் எல்மை தேடுகிறேன். தவறி தனது பிள்ளையை தவற விட்டவள், அதுவும் உள்ளது ஒன்னே ஒன்னு, கண்ணே கண்ணு, பொண்ணே பொண்ணு, ஒன்று, அதை எப்படி அவள் தேடுவாளோ அது போல நான் எல்மை தேடுகிறேன். இந்த ஒரு சம்பவம் மட்டும் போதும் நினைக்கிறேன், வேற ஒன்றும் பிரசங்கம் செய்ய உரையாடவோ உரையாட்டவோ தேவையில்லை நினைக்கிறேன். எங்களுக்கு இல்முல முயற்சியையும் ஆசையையும் ஆர்வத்தையும் கொடுக்கும். இது ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மஹுல்லா தன்னுடைய அருமையான நூல் தவாலி தஸீஸ்ல எழுதி வச்சிருக்கிறான். ஆகவே அன்புள்ள மாணவர்களே, நீண்ட நேரம் பேசுவதற்கு இல்லை, உபயத்துல ஆசிரியர் சொன்னாங்க சட்டப்படி 50 நிமிஷம், அதுக்கு மேல ஒரு நிமிஷம் எடுத்திருக்கார். அமீருடைய கட்டளையை மீறினா பயங்கரம். ஆகையினால 10 நிமிஷம் 15 நிமிஷம் முடிச்சுட்டு வச்சான். சரியா? இப்ப நீங்க எல்லாரும் தயாரா முயற்சி செய்யறதுக்கு, இப்ப யாருக்காவது முதல் பரிசு ஒருத்தருக்கு தானே கொடுப்பாங்க, ஒருத்தருக்கு தானே, அதுல மற்றவங்க என்ன செய்வீங்க? அவரை வாழ்த்துவீங்களா இல்லையா? வாழ்த்துங்கள், ஆனா ஒரு முடிவோண்டு வாழ்த்துக்கள், அடுத்த முறை பார்த்துக்கிட்டு கொண்டார். செய்யப்படாதா? இந்த முறை உனக்கு என்றால் அடுத்த முறை எனக்கு. இயம்சஸ்கும் கர்ஹன் ஃபக்கத் மஸ்ஸல் கௌம கர்ஹம் மிஸ்லுஹு. அப்படித்தான் அல்லாஹ் தஆலா உஹுதில் தேற்றினான். உங்களுக்கு இன்றைக்கு காயம் என்றால் முஸ்லிம்களே, அன்று பத்ரிலே அவர்களுக்கும் காயம் ஏற்பட்டது. வத்தில்கல் அய்யாமு நுதாவில் வஹா பைனன்னாஸ். அப்படித்தான் இன்று உங்களுக்கு வெற்றி, நாள் அடுத்தது அவர்களுக்கு வெற்றி, இப்படி மாறி மாறி தருவோம். ஒருவரே எந்த நாளும் வெற்றி அடைந்து கொண்டு இருக்க வாய்ப்பு கொடுக்க முடியாது. முடிவு செய்கிறீங்களா இல்லையா? நிச்சயமா முதலிடத்தை பெற்றுக்கொள்ள தவறிய அத்தனை பேரும் அடுத்த முறை நான் தான் முதலிடத்தை பெறுபவன் என்ற ஒரு முடிவை செய்து கொள்ளுங்கள். எங்களுடைய முயற்சி எதுவும் குறைந்து போகவில்லை. ஆனால் பதிலளித்த இடங்களிலே நேரங்களிலே சில சந்தர்ப்பங்களிலே தவறுகள் விட்டிருக்கும் என்றால் கேள்விகளை புரிந்து கொள்வது முக்கியம், புரிந்து பதில் சொல்வது முக்கியம். நாம் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல. இன் தகூனு தஅலமூன ஃபஇன்னஹும் யஅலமூன கமா தஅலமூன். உஹதிலே அல்லாஹத்தாலா முஸ்லிம்களை பார்த்து இப்படியும் ஆறுதல் சொன்னான். உங்களுக்கு வலிக்குதா அடிபட்ட காயப்பட்டது ரணங்கள் உங்களுக்கு வலியா? அவர்களுக்கும் நீங்கள் கொடுத்த அடியால் வலி இருக்கிறது. எனவே இப்படி இன்று உனக்கு வெற்றி என்றால் நாளை எனக்கு வெற்றி. வெற்றியை தோல்வியை நாம் பகிர்ந்து கொள்பவர்களாக இருக்க வேண்டும். வெற்றி பெற்றவரை வாழ்த்துங்கள், சபதம் எடுத்துக் கொள்ளுங்கள், அடுத்த முறை நான் தான் இந்த இடத்தை பெற்று எடுக்கிறீங்களா இல்லையா? இன்ஷா அல்லாஹ் வெற்றியில் நாம் ஒருபோதும் பின்வாங்கி நிற்கக்கூடாது, முன்னே போபவர்களாக இருக்க வேண்டும். ஒன்று நல்லா விளங்க, சமுதாயத்தில் அன்று தொட்டு இன்று வரைக்கும் வெற்றி பெற்ற எவரும் தோல்விகளை சந்திக்காமல் வந்தார்கள் என்பது அல்ல. எல்லோரும் தோல்விகள் பலவற்றை கண்டுவிட்டுதான் வெற்றிகளை கண்டிருக்கிறார்கள். வெற்றி ஒன்றும் சடுதியாக வந்து சேர்வது, எதிர்பாராத விதமாக வந்து சேர்வது ஒன்றல்ல. அதுக்கு பின்னால் ஒரு பாரிய அர்ப்பணிப்பும் உழைப்பும் முயற்சியும் அந்த வெற்றி பெற்ற மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும். அது எதுவாக இருந்தாலும் சரிதான், ஒரு முயற்சி ஒன்றை அல்லாஹ்வுத்தால வைத்திருக்கிறார். அதுதான் நாம் முன்னே ஓதிய ஆயத், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. சுபுல் பன்மையா தான் வந்திருக்கு, ஒரு வழி அல்ல, பல வழிகளை நாம் என்ன செய்வோம், திறந்து தருவோம். ஆகவே முடிவு செய்யுங்கள், நாம் யாரும் சளைத்தவர்கள். நாங்கள் ஓதுற காலத்தில் மதியத்தில் எங்களை ஓதுற காலத்தில் அப்போ 1982 ஆம் ஆண்டு 1981 ஆம் ஆண்டு முஹம்மத் மௌலவின் ஒருத்தர் இருந்தார். அவர் எங்களுக்கு ஓதித்தரல்ல, கிதாபுல ஓதி கொடுத்து கொண்டிருந்தார். ஹெமாத்தகம் அந்த ரியாஸ் மௌலையில் வாப்பா, ஹெமாத்தகம் ரியாஸ் மௌல இருக்கிறார், அவர் வாப்பா, அவர் ஹயாத்தா இருக்கிறார். அல்லாஹால அவருடைய ஆயுரை நீட்டி கொடுப்பானாக, சதுரஸ்வத்தி கொடுப்பா. அவர் ஒரு கதை சொன்னார், தனக்கு நடந்த சம்பவம். அவர் கஃபூரியால் ஓதுற காலத்தில் ஒரு போட்டி, கொழும்புக்கு வர வேண்டும். போட்டிக்கு போனால் இரண்டே இரண்டு பேர் தான் போட்டியாளர்கள், ஒன்று அவர் மற்றவர் இன்னொருவர். போட்டி நடைபெறுகிற நேரத்தில் பார்த்தார் வந்தவரும் போய்விட்டார், மிச்சப்படுகிற யாரு அவர். ஆகவே இவர் ஏக வெற்றியாளராக பிறந்தார். அவர் ஓதினாத்தா என்ன, ஆடினாத்தா என்ன, பாடினாத்தா என்ன, ஒரே போட்டியாளர், ஒன் மேன் ஒன் ஹோர், ஒரே ஆள் ஒரே குதிரை, அவர் தான் வெற்றி. சரியா? வெற்றி என்பது களத்தில் நடக்கிற ஒன்று, முயற்சி என்பது முன்னால் உள்ள ஒன்று. களம் சில வேளை நமக்கு சாதகமாக இருக்கும், சில வேளை பாதகமாக இருக்கும், அது அந்த நேரத்தில் நடக்கிறது. ஆகையினால வெற்றி பெற்றவர் மட்டும் பெரிய அறிஞர், எவரவரெல்லாம் பரிசுகளை தப்பிக்கொள்ள தவறி போனார்களோ அவர்கள்லாம் ஒன்றுமாகாதவர்கள், கையாலாகாதவர்கள் என்ற அர்த்தம் மட்டும் தயவு செய்து கொள்ள வேண்டாம். நம்பிக்கை பெறுங்கள், நம்பிக்கை என்பது முக்கியம். எங்களுடைய சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய தோல்வித்தான் ஹசீமா நப்சியா, அதாவது மன ரீதியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய மானசீகமான தோல்விகள். தாங்கிக் கொள்வதற்கு எவரும் தயார் இல்லை இத்தோல்வியை, எவரும் ஒரு பின்னடைவை தாங்கிக் கொள்வதற்கு தயார் இல்லை, ஒரு அவமானத்தை தாங்கிக் கொள்வதற்கு தயார் இல்லை. நாங்கள் எல்லாம் அவமானத்தை வெகுமானமாக எடுத்துக்கொள்ள பழக வேண்டும் சகோதரர்களே. நீங்கள் இந்த வயதில் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் முயற்சி செய்வது என்பதிலே இன்னும் உங்கள் கவனத்தை கூட்டிக் கொண்டு செய்வீர்கள் என்றால் நாளை உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதை நீங்கள் இப்பொழுதே உறுதி செய்து கொள்ளலாம். செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இந்த இடத்துல உங்களை கண்டது கதைத்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். சில வித்துக்களை விதைத்திருக்கிறேன், ஒரு 10 வருஷம் தாண்டி இன்ஷா அல்லாஹ் உங்களை ஒரு இடத்துல சந்தித்தேன். அது ஒரு ஹோட்டலில் இருக்கும், அல்லது ஒரு பூங்காவனத்தில் இருக்கும், அல்லது இப்படியான ஒரு பரிசளிப்பில் இருக்கும், ஒரு பட்டமளிப்பு ஆள் இருக்கும், அல்லது கல்யாண ஹோல்டில் இருக்கும், அல்லது விமானத்தில் இருக்கும், அல்லது ஒரு ட்ரெயினில் இருக்கும், அந்த நேரத்தில் நீங்க என்ன பார்த்து 10 வருடங்களுக்கு முன்னால நீங்க வந்தீங்க ஒரு பரிசளிப்புல, எங்களுக்கு அந்த நேரத்தில் சில வாழ்க்கையில் நாம் உயர்வை அடைவதற்கென்று சில வித்துக்களை விதைத்தீர்கள், அந்த வித்துக்களில் முளைத்து வந்தவன் நான் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் நான் ரொம்ப உங்களுக்கு நன்றி உள்ளவனா இருக்கு செய்வீங்களா? இந்த இத்திஹாதுல் மதாரின் ஒரு பாரிய முயற்சியை செய்திருக்கிறது. அதிலும் இந்த குர்நாக்கல் மாவட்ட பிரதேசம் நிறைய மதரசாக்கள் உள்ள பிரதேசங்களுள் ஒன்று, அப்படித்தானே? அதுலேயும் செம்பலாந்த கெக்கணுக்குள்ள பிரதேசம் சொல்லி வேலை இல்லை, நிறைய மதரசா இருக்கு. அல்லாஹால இந்த மதரசாக்களிலும் அவற்றின் வளங்களிலும் வரங்களிலும் பறக்க செய்வான். நிறைய உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சன்மார்க்கத்துறைக்காகவும் ஏனைய துறைக்காகவும் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கல்வி பிரதேசம். இந்த பிரதேசங்கள் எல்லாம் மையமாக கொண்ட ஒரு இத்திஹாதின் கிளை அல்லது ஒரு சென்டர் இப்படியான ஒரு பெரிய முயற்சியை செய்திருப்பது நாம் எல்லோரும் வாய் திறந்து பாராட்ட வேண்டிய ஒன்று. எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு என்ன ஒரு ஜஸாக் முல்லா ஃபேரா சொல்லுவோமா? ஜஸாக் முல்லா ஃபேரா. அல்லாஹ்வுடைய உங்களுடைய முயற்சிகளை கபூல் செய்து கொள்வானாக. உங்களுக்கு இன்னும் இன்னும் இது போன்ற இதைவிடவும் சிறந்த பணிகளை செய்வதற்கு அல்லாஹால உங்களுக்கு ஆர்வத்தையும் தெம்பையும் திடத்தையும் தருவானாக, தைரியத்தையும் தருவானாக. வேற என்ன செய்யலாம் உங்களுக்கு? எங்களால் துவா மட்டும்தான் செய்யலாம் இல்லையா? இப்ப அவர்களுடைய இந்த முயற்சியில நீங்கள் பரிசுகளை பெறுவது ஒரு பகுதி. இந்த முயற்சி அடுத்த வருடம் அவர்கள் இதைவிட சிறப்பாக செய்ய இருக்கிறார்கள். ஒரு சின்ன ஆலோசனை, இப்ப இவர்களிடத்தில் செய்த பாடங்கள் எல்லாம் மதரசாவுடையும் அதே பரீட்சை ஏறத்தாலும் கேள்விப்பட்ட அல்லாஹ்வின் பரீட்சைக்கு ஏற்றாற்போல் தயார்படுத்தப்பட்டிருக்கின்னு சொன்னா அல்லாஹ்வின் பரீட்சையும் மூன்றாவதும் அதைத்தான் என்ன செய்கிறார்கள், எழுதுகிறார்கள் என்றால் உங்களுடைய நோக்கங்கள் பார்வைகள் சரியாக இருந்திருக்கலாம். இதை இன்னும் கொஞ்சம் சற்று வித்தியாசமாக சிந்தித்தால் என்ன என்பதனுடைய ஒரு தாழ்மையான அபிப்பிராயம். வாழ்க்கை திறனை அபிவிருத்தி செய்வதற்காக வேண்டி போட்டிகளை நடத்தினால் என்ன, மீண்டும் மீண்டும் பரீட்சை பேப்பர்களையே எடுத்து இன்னும் இன்னும் பரீட்சை எழுதுவதிலேயே ஈடுபடுகிற நிலையை மாற்றி அவர்களுக்குள் மறைந்து கிடக்கிற திறமைகளை வெளிக்கொணர்வதற்கு நிச்சயமாக சொல்கிறேன், பரீட்சை பேப்பர்கள் எந்த வகையிலும் உதவ மாட்டார். நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும், ஒரு எல்லோரும் கூடியிருக்கக்கூடிய ஒரு சபை, இதயத்தை பற்றி சிந்திப்பதற்குரிய ஆட்கள் நபர்கள் கல்வி மான்கள் கூடியிருக்கக்கூடிய சபையில இந்த கல்வி சிந்தனையை பகிர்ந்து கொள்வதற்கு கொஞ்சம் பொழுது எடுப்பதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அதை நினைத்து உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நாம் இன்னும் இன்னும் இந்த பரீட்சையை பேப்பரில் எழுதியே பழக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த பரீட்சை வினாத்தாள்கள் இருக்கின்றனவே, அது நம்முடைய இன்னும் மெமரி பவர் அதாவது ஆக்கிராவை மனசக்திக்கும் நம்முடைய கொஞ்சம் ஆப்டிடியூட் அதாவது நுணுக்கத்தை பரிசோதிப்பதற்கும் புரிய அளவுதான் இருக்கும். வாழ்க்கை திறன் என்று ஒன்று இருக்கிறது, லைஃப் ஸ்கில். இந்த லைஃப் ஸ்கில்ஸை நோக்கி போவதற்கு இதனை கொஞ்சம் மாற்றி வடிவமைத்தால் என்ன, கட்டுரைகள் எழுதுவதற்கான போட்டிகளை யோசியுங்கள். 4 மொழிகள் இருக்கின்றன. கவிதைகள் யோசியுங்கள், பேச்சுக்களை பற்றி யோசியுங்கள், குத்துபாக்களை போட்டியாக நடத்துவதை பற்றி யோசியுங்கள், விவாத மன்றங்களை பற்றி யோசியுங்கள், கலந்துரையாடல்களை பற்றி யோசியுங்கள். ஒரு டொபிக்கை கொடுத்து கலந்துரையாடல் 3 பேர் 4 பேர் இன்னும் ஒரு சபையில் எப்படி ஒரு விஷயத்தை முன்வைக்கிறது, மாற்று கருத்து சொல்லும் போது எப்படி சொல்வதெல்லாம் நாம் வகுப்பறைகளில் சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. இதை ஏற்பாடு செய்கிற போது மதரசாக்கள் அவற்றுக்கு அவர்களை தயார்படுத்துவதற்கு நிர்பந்திக்கப்படும். ஆகவே வாழ்க்கை, நேற்றும் கூட ஒரு வகுப்பினை சொல்லிக் கொடுத்தேன், நமது பிள்ளைகளுக்கு எந்த துறையில் அவர்களை நாம் ஈடுபடுத்தி வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க தவறினாலும் அந்த துறையில் அவர்கள் தோத்து போவார்கள், மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் இருப்பார்கள். வாழ்வை எப்படி புத்திசாதுரியமாக வாழ்வது என்ற வாழ்க்கையை பற்றிய அறிவை படித்துக் கொடுக்க வேண்டியிருக்கிறது, வாழ்வியல் துறை என்று ஒன்று இருக்கிறது. எனவே சமூகத்தோடு இணைந்து போகிற போது அவர்களுக்கு இந்த தாவாவையும் மக்களுக்கு முன்வைக்க வேண்டிய இந்த நேரத்திலே எப்படியான ஆற்றல் பேச்சிலே இருக்க வேண்டும், எப்படியான ஆற்றல் எழுத்திலே இருக்க வேண்டும், எப்படியான ஆற்றல் உரைநடையிலே இருக்க வேண்டும், எப்படியான ஆற்றல் சபைநடையிலே இருக்க வேண்டும், எப்படியான ஆற்றல் சபையிலே கருத்துக்களை முன்வைப்பதிலே இருக்க வேண்டும், மாற்று கருத்துக்களை உள்வாங்குவதிலே எப்படியான ஆற்றல் இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் பரீட்சை பேப்பர்கள் நிச்சயமாக வளர்த்து விட மாட்டாது ஒரு போது. அதனால்தான் என்னவோ இன்று இந்தியாவிலே பரீட்சையை 8ஆம் ஆண்டு வரைக்கும் இல்லாமலாக்குவது பற்றி இப்பொழுது விராசம் செய்து கொண்டிருக்கிறார். பாடசாலைகளிலே 8ஆம் ஆண்டு வரைக்கும், தரம் 8 வரைக்கும் பாடசாலைகளிலே இந்த தவணை பரீட்சை முறைகளை இல்லாமலாக்குவது பற்றி இந்தியாவில் விராசம் செய்து அத்தூரத்தில் இல்லை. நமது நாட்டிலே 5ஆம் தரம் 5 வரைக்கும் மொத்தமாக பரீட்சைகள் நடத்துவதை இல்லாமலாக்குவது பற்றி, அதனை தொடர்ந்து இங்கே இலங்கையிலும் அது சம்பந்தமாக உத்தியோக பற்ற முறையிலே கல்வியாளர் மட்டத்திலே ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட ஆரம்பித்திருக்கின்றன. காரணம் என்னவென்றால், பரீட்சைக்கே மாணவர்கள் தயார்படுத்தப்பட்டார்கள், வாழ்க்கைக்கு தயார்படுத்தப்படவில்லை. வாழ்க்கையை எதிர்கொள்வது, வாழ்க்கை என்ற பெரும் பரீட்சைக்கு தயார்படுத்தப்படவில்லை, வெறும் பேப்பர் பரீட்சைக்கு தயார்படுத்தப்பட்டார்கள். ஆகவே அவர்கள் வெளிவருகிற போது சர்டிபிகேட் ஒரு தொகை இருக்குது, அவர்களுடைய சிவி, அவர்களுடைய அந்த என்ன சொல்றது, பயோடேட்டா சீராதாத்தியாக இருந்து பார்த்தால் நிறைய குவாலிபிகேஷன்ஸ் இருக்கும். அவரை ஒரு தொழிலுக்கு கூப்பிட்டு எடுத்தால் அவரிடத்திலே நாம் பார்த்து விட்டு எடுத்த அந்த குவாலிபிகேஷன்ஸை வைத்து அவரால் எதுவும் அந்த தொழிலில் செய்ய முடியாது. ஆனால் படிச்சிருக்கிறார், நிறைய பேப்பர் குவாலிபிகேஷன் வரக்கையா இருக்கிறது. ஆனால் அவற்றை படித்ததை கொண்டு திறமையாக பெர்ஃபார்ம் பண்ணுவதற்கு அவருடைய வேலைத்தளத்திலே அவரால் என்ன எதிர்பார்க்கப்படுகிறதோ அதனை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில இருக்கிறார்கள். அது மதரசா உட்பட. ஆகவே இந்த முறையில் நீங்கள் செய்தது ஒரு பெரிய காரியம், நிறைய செலவழித்து நிறைய கஷ்டப்பட்டு செய்திருக்கிறீர்கள். அல்லாஹ்வுத்தாலா உங்களுடைய இந்த முயற்சியை கபூல் செய்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன மெல்லிய அபிப்பிராயம் யோசித்து பாருங்கள், இந்த வழக்கை சற்று மாற்றி ஒரே வகையான கேள்வியை 3 தரப்பாரெடுத்து 3 பரீட்சைகளில் அவர்கள் தோற்றி அடைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கும் நிச்சயமாக வெற்றி. இதனை சற்று மாற்றி அவுட் ஆஃப் த பாக்ஸ், திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். நமது வழியிலிருந்து சற்று மாறி சிந்திப்பது, வளமையான முறையிலிருந்து வெளியில் சிந்திக்கக்கூடிய ஒரு வகைக்கு நாம் வெளியே வருவோம். லைஃப் ஸ்கில்ஸ், அதாவது மஹாராத்துல் ஐஷ், அதாவது மஹாராத்துல் ஹயா, வாழ்க்கையினுடைய திறமைகளை வெளிக்கொணர்வதற்காக வேண்டி நாம் இதனை செய்ய வேண்டும் என்று உலகத்திலே ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த பணிவான வேண்டுகோளை ஆலோசனையாக விடுகிறேன். இந்த சபையில் வைத்து நான் இதனை சொன்னதுக்காக நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். இந்த சபையை விட்டு வேற எங்கே போய் சொல்வது என்றால், இந்த இடத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இந்த மதரசாத்திரையின் முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர்கள் இருக்கிறீர்கள். அந்த வகையிலே நான் சொல்லி வைத்தேன். மற்றபடி இந்த இடத்திலே வேற வித்தியாசமான நோக்கத்தோடு சொல்லவில்லை. உங்களுடைய முயற்சிகளை கருகிற வேண்டும், குறைத்து மதிப்பிட்டு சொல்லவில்லை, உயர்வாக பார்க்கிறேன். அன்புள்ள உஸ்தாத் மார்களே, இந்த நல்ல மாணவர்களை உருவாக்கி விட்டதற்கு அவர்களுடைய வெற்றியின் பின்னர் இருப்பவர்கள் நீங்கள். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஈருலக பாக்கியங்களையும் நிரப்பமாக தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். உங்களோடும் சில வார்த்தைகளை பேசும்படி சொன்னார்கள், ஆனால் அதனை தவிர்த்துக் கொள்கிறேன். மாணவர்களோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவது ஒரு நல்ல விஷயமாக இருக்காது என்பதனால் நான் அதனை தவிர்த்துக் கொள்கிறேன். தலைமையிடமும் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். நேரமும் முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த சந்திப்பு ஒரு நல்ல சந்திப்பு, இந்த முயற்சி நல்ல முயற்சி. நம்முடைய எதிர்காலம் செழித்து ஓங்கி வளர வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் செய்கிற இந்த முயற்சிகளையும் ஏனைய முயற்சிகளையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொள்வானாக. இந்த இத்திஹாதியும் அதனை கொண்டு நடத்துபவர்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொள்வானாக என்று சொல்லி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.